COVID-19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையினை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர். கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் டிசம்பர் 31 வரையான காலப்பகுதியில் செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 7:15 முதல் 10:15 வரை FM 97.6 வரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.
அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களே, நாம் இன்று தமிழ் பாடம் மூலமாக கிருஷ்ணன் தூது சருக்கம் எனும் பாடத்தின் மிகுதி பகுதியை காண இருக்கிறோம். ஆம் மாணவர்களே, இன்று உங்களை தமிழ் பாடம் தரம் 11 சந்திக்கும் நான் பி ஜெகஜீவவதனி, ஐஸ்லவிய தமிழ் வித்யாலயத்தில் பணிபுரியும் ஆசிரியர். ஆம் மாணவர்களே, உங்களுக்கெல்லாம் தெரியும், நாம் ஏற்கனவே கிருஷ்ணன் தூது சருக்கம் எந்த இதிகாசத்தில் அமைந்துள்ளது, அந்த இதிகாசத்தின் சுருக்க கதையையும் நாம் பார்த்துவிட்டு வந்தோம். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆமாணவர்களே, எங்கே ஞாபகம் இருக்கிறதா பார்ப்போம். கிருஷ்ணன் தூது சருக்கம் என்னும் பகுதி எந்த இதிகாசத்தில் இருந்து வருகிறது? ஆம், கூறுங்கள் பார்க்கலாம். சரியாக சொன்னீர்கள், மகாபாரதம். ஆம், மகாபாரதத்தின் ஒரு பகுதிதான் கிருஷ்ணன் தூது சருக்கம். இது எப்போது இடம்பெறுகிறது? அஞ்ஞாதவாசமும் வனவாசமும் முடித்த பாண்டவர்கள் கிருஷ்ணனை தூது அனுப்புகிறார்கள். துரியோதனன் தரமறுக்கின்ற நாட்டின் பாதியை பெறுவதற்காக, நாட்டின் பாதி அதிகாரத்தை பெறுவதற்காக நம் கிருஷ்ணனை தூது அனுப்புகிறார்கள். ஆம், யார் இந்த பஞ்ச பாண்டவர்கள்? உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கிறதா மாணவர்களே? பார்க்கலாம். தருமன், பீமன், அர்ஜுனன், சகாதேவன், நகுலன். ஆம், துரியோதனன் முதலான 100 பேரை நாம் கௌரவர்கள் என்று கூறுகிறோம். இது ஒரே குலத்தில் சேர்ந்த அண்ணன் தம்பிகளுக்கிடையில் நடக்கும் யுத்தம் என்றே கூறலாம். கதையை திருப்பி கூறினால் எப்பொழுதும் காலதாமதமாகிவிடும் என மாணவர்களே. ஆம், இப்பொழுது முதல் 5 பாடலை நாம் பார்த்துவிட்டு வந்தோம். இங்கே கிருஷ்ணன் என்ன செய்வதென்று கேட்டு அதற்கு தருமன் சமாதானமாக போக வேண்டும் என்று கூறி அதற்கான காரணங்களையும் தருமர் கிருஷ்ணனுக்கு எடுத்து வைக்கிறார். ஆனால் கிருஷ்ணனோ போரை ஒரு முடிவாக கொள்ள வேண்டும் என்று தருமருக்கு பல அறிவுரைகளை கூறுகிறார். ஆம், அதன் அடிப்படையில் இன்று நாம் 6வது பாடலை பார்க்க இருக்கிறோம். மாணவர்களே, எல்லாம் புத்தகத்தை எடுத்து தயாராக வைத்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். புத்தகத்தில் 16வது அலகில் இந்த கிருஷ்ணன் துது சருக்கம் என்ற பாடம் இருக்கிறது. அதில் 6வது பாடலை பார்த்துவிட்டு வரலாம் மாணவர்களே. நீ தூது நடந்தருளி எமது நினைவு அவருக்கு உரைத்தாள், நினைவின் வண்ணம் தாது ஊதி அழிமுரளும் தன்பதியும் தாயமும் தாரான் ஆகில் மீது ஊதுவளை குளமும் வளம் புரியும் மிக முழங்க வெய்ய காலன் மாதூதர் மனங்கழிக்க பொருது எனினும் பெருவன் இது வசையும் அன்றே. நீ தூது நடந்தருளி எமது நினைவு அவருக்கு உரைத்தால் நினைவின் வண்ணம் தாது ஊதி அழிமுரளும் தன்பதியும் தாயமும் தாரான் ஆகில் மீது ஊதுவளை குளமும் வளம் புரியும் மிக முழங்க வெய்ய காலன் மாதூதர் மனங்கழிக்க பொருது எனினும் பெருவன் இது வசையும் அன்றே. ஆம் மாணவர்களே, இந்த பாடலுக்கான கருத்துரையை பார்த்துவிட்டு வரலாம் மாணவர்களே. நீ தூது நடந்தருளி, நீ நீ என்றால் யாரை குறிப்பிடுகிறார்கள்? கண்ணனை குறிப்பிடுகிறார்கள். நீ தூதாக சென்று அருள் செய்து எமது நினைவு அவருக்கு, எம் எண்ணத்தை அவர்களுக்கு எடுத்துச் சொன்னால், நினைவின் வண்ணம் நம் நினைவின் படி தாது ஊதி அழிமுரளும். தாது என்பது மலர் இதழ்களை தன் வாயால் ஊதி, தாது ஊதி இதழ்களை வாயால் ஊதி, அழிமுரளும் அழி என்பது வண்டு, அழிமுரளும் முரளும் என்பது ஒளி எழுப்புகின்ற. தன்பதியும், தன்பதியும் என்பது தன் என்பது குளிர்மையான, தன் என்பது குளிர்மையான. நாட்டின் பதி என்பது நாடு. தன்பதியும், அதாவது தன்பதியும் என்பது குளிர்மையான நாட்டின் பாகத்தையும். தாயமும் தான், தாயம் என்பது அதிகாரம், அதிகாரத்தையும் தருவானாகில், அதாவது தாயத்தையும் தருவான் அதிகாரத்தையும் தருவான். அப்படி தர மறுத்தால், அவ்வாறு தராது விடுவானாகில், மீது ஊதுவலை குளமும், அதன் பின் மீது என்பது அதன் பின் ஊதுவலை, ஒளிக்கும் சங்கு. ஊதுவலை என்பது ஒளிக்கும் சங்கு. கூட்டம் என்பது குளம். சிறந்த வளம்புரியும் மிக முழங்க, சிறந்த வளம்புரி என்பதும் ஒரு வகை சங்கு. மிக முழங்க மிகுதியாக ஒழிக்க. வெய்யக்காலன் கொடிய யமன், மா தூதர் எமு தூதர்கள் எமனின் தூதர்கள், களிக்க மகிழ்வடைய, பொருது எனினும் போர் செய்தாயினும் பெறுவன், நாட்டினை பெறுவேன், இச்செயலானது வசையும் இல்லை, வசை என்பது பழி, பழியும் இல்லை. மாணவர்களே, இப்பொழுது நாம் கடின பதங்களுக்கான பொருளை பார்த்துவிட்டு வரலாம். மாணவர்களே, தாது மலரிதழ்கள், அழி வண்டு, முரளும் ரீங்காரம் செய்யும், தன்பதி குளிர்ந்த நாடு, தாயம் அதிகாரம், வளை சங்கு, முழங்க ஒழிக்க, காலன் உயிரை பறிக்கும் யமன், பொருது போர் செய்து, வசை பழி. மாணவர்களே, உங்களுக்கு இந்த பகுதியில் ஆறாவது பாடலில் கடினபதங்களுக்கான பொருள் தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். மாணவர்களே, இப்பொழுது பொழிப்பினை பார்ப்போம், பொருளை பார்ப்போம். நீ அருள் செய்து தூதாக சென்று எம் எண்ணத்தை அவர்களுக்கு எடுத்து சொன்னால், நம் நினைவின்படி மலரிதழ்களை தன் வாயால் ஊதி, வண்டுகள் ரீங்காரம் ஒளியெழுப்புகின்ற இடமான குளிர்மையான நாட்டின் பாகத்தையும் அதிகாரத்தையும் அந்த துரியோதனன் தருவான். அவ்வாறு தராது விடுவானாயின், அதன் பின் ஒழிக்கும் சங்குகளின் கூட்டம், சிறந்த வளம்புரி சங்குகளும் சேர்ந்து மிக ஒழிக்கக்கூடிய கொடிய யமனின் எமதூதர் மகிழ, போர் செய்தாயினும் நாட்டினை பெறுவேன், இச்செயலானது பழியும் அன்று. முதற்கண் சமாதானத்தை மேற்கொண்டு அது முடியாத போதுதான் தருமர் போரை மேற்கொள்வேன் என்று கூறுகிறார். அதனால் இது பழியும் இல்லை என்று தருமன் உரைக்கின்றார். கண்ணனை கூறுகின்றார், நீ போய் நாட்டின் பாகத்தையும் அதிகாரத்தையும் கேள், துரியோதனன் தருவான். அவ்வாறு தர மறுத்தால் வளம்புரி சங்குகளும் சங்கும் மொழிக்க, யமனின் தூதர்கள் மகிழ, கொலை செய்பவர் யமன், அதாவது இறந்த உயிர்களை எடுத்துச் செல்பவர் யமன், யமனே நேரடியாக வருவதில்லை, யமனின் தூதர்கள் வருவார்கள். அவர்கள்தான் உயிரை பறித்து செல்வார்கள். இறக்கின்ற காலகட்டம் வரும் வரையில் யமன் அழைக்கின்றான் என்றுதான் கூறுவார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், யமனே நேரடியாக வருவதில்லை, யமனின் தூதர்களை அனுப்புவார் இந்த உயிரை எடுத்து வா என்று. யமனுக்கு மகிழ்ச்சி உயிர்கள் இறப்பதுதான். யமனின் தூதர்களுக்கு மகிழ்ச்சி உயிரை எடுத்து வருவதுதான். போர் செய்தால் உயிர்படி நிறைய நடக்கும். அதனால் யம தூதர்கள் மகிழ்வார்களாம், அவர்கள் மகிழும் பண்ணம் போர் செய்வார்களாம் என்று தருமர் கூறுகிறார். முதலில் சமாதானத்தை மேற்கொண்டவர், பிறகு அதை தர மறுத்தால் நான் போர் செய்தாயினும் நாட்டினை பெறுவேன் என்று கூறுகிறார். மாணவர்களே, நீங்கள் கண்டிருக்க கூடும், முதலில் போர் வேண்டாம், நான் மீண்டும் கானகமே சென்று அங்கேயே இலை பழங்கள் காய்களை கொண்டு வாழ்ந்து விடுகிறேன் என்று கூறிய தருமரை நம் கண்ணன் இப்பொழுது போர் என்ற பக்கத்திற்கு இழுத்து வருகிறார். ஆம், தருமர் எண்ணியபடி போரை விடுத்து காடு செல்லல் என்பது கண்ணன் கூறிய அறிவுரைகளால் தருமன் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. மக்கள் படிக்கும் தன்மை சாபத்தின் சபதத்தின் நிலையற்ற தன்மைக்கும் அரசருக்கு இது நீதியா? கண்ணர் முதலில் கேட்கிறார். நீங்கள் எல்லாம் சபதம் போட்டீர்களே, என்ன நடந்தது? மக்கள் உங்களை படிக்க மாட்டார்களா என்றெல்லாம் கேள்வி கேட்டார். அப்படி கேட்டவுடன் தருமர் மனதில் அதை தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது போலும், மாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடும். ஆகவே தூதாக சென்று நம் நினைவினை கூறு, தூதாக போய் எங்கள் எண்ணத்தை கூறு. அவர் ஏற்காவிடில், அதாவது சமாதானத்தை ஏற்காவிடில், போர் செய்து நாட்டை பெறுதல் பழியில்லை என்று தருமனை சிந்திக்க வைத்திருக்கிறார் நம் கண்ணன். இதை எல்லாவற்றையும் நடத்தும் ஒரு நாடகம்தான், நாடகத்தின் தயாரிப்பாளர் தான் நமது கண்ணன் என்றே கூறலாம். இந்த மகாபாரத கதை முழுவதுமே நம் கண்ணனின் நினைவின்படியே நடந்து வருகிறது. ஆம் மாணவர்களே, சமாதானத்தை வேண்டிய நம் தருமர் இப்போது நாட்டை தராவிட்டால் போர் என்ற எண்ணத்திற்காக வருகிறார். ஏழாவது பாடலை பார்த்துவிட்டு வரலாம் மாணவர்களே. முந்து ஊர் வெம்பனி கொடியோன் மூதூரில் நந்து உழவர் முன்றில் தோறும் நந்து ஊரும் புனல் நாட்டின் திறம் வேண்டு நாடு ஒன்றும் நல்கான் ஆகில் ஐந்து ஊர் வேண்டு அவை இல்லெனில் ஐந்து இளம் வேண்டு அவை மறுத்தால் அடுபோர் வேண்டு சிந்தூர திலகனுதல் சிந்தூரத்தின் மறுபோசித்த செங்கன்மாலே. முந்து ஊர் வெம்பனி கொடியோன் மூதூரில் நடந்து உழவர் முன்றில் தோறும் நந்து ஊரும் புனல் நாட்டின் திறம் வேண்டு நாடு ஒன்றும் நல்கானாகில் ஐந்து ஊர் வேண்டு அவை இல்லெனில் ஐந்து இளம் வேண்டு அவை மறுத்தால் அடுபோர் வேண்டு சிந்தூர திலகனுதல் சிந்தூரத்தின் மறுப்பு ஒசித்த செங்கன்மாலே. ஆம் மாணவர்களே, இதனை நாம் கருத்துரை மூலமாக பார்த்துவிட்டு வரலாம் மாணவர்களே. இதனை இந்த பாடலை முதலில் நாம் கொண்டு கூட்டி வாசிக்க வேண்டும். சிந்தூர திலகனுதல் சிந்தூரத்தின் மறுப்பு ஒசித்த செங்கன்மாலே என்பது முதலாவதாக வர வேண்டும். ஆம், அப்படி ஒரு தரம் இந்த பாடலை வாசித்துவிட்டு வரலாம். சிந்தூர திலகனுதல் சிந்தூரத்தின் மறுப்பு ஒசித்த செங்கன்மாலே. முந்து ஊர் வம்பனி கொடியொன் மூதூரில் நடந்து உழவர் முன்றில் தோறும் நந்து ஊரும் புனல் நாட்டின் திறம் வேண்டு நாடு ஒன்றும் நல்கானாகில் ஐந்து ஊர் வேண்டு அவை இல்லெனில் 5 இளம் வேண்டும், அவை மறுத்தால் அடுப்போர் வேண்டும் என்று இந்த பாடல் அமையப்பெற்றிருக்க வேண்டும். ஆம் மாணவர்களே, சிந்தூர திலக நுதல். நுதல் என்பது நெற்றி. சிந்தூர திலகம், சிந்தூரம் என்பது செந்தூரம் என்று நாம் கூறுவோம். அந்த செந்தூரம் என்ற பொடியினை தனது நெற்றியில் அணிந்தவர், அதனால்தான் சிந்தூர திலகனுதல் என்று கூறுகிறார்கள். சிந்தூரத்தின், இங்கே சிந்தூரத்தின் என்பது குவாலய பீடம் என்ற யானை. குவாலய பீடம் என்ற யானையை தான் சிந்தூரம் என்று கூறுகிறார்கள். மறுப்பு, யானையின் கொம்பு. ஒசித்த, ஒடித்த. செங்கன்மாலே, சிவந்த கண்களையுடைய திருமாலே. சிவந்த கண்கள், செங்கன்மால் என்பது பண்புத்தொகையாக இருக்கிறது மாணவர்களே. சிவந்த கண்களையுடையவர். முந்து ஊர், விரைவாக ஊர்ந்து. விரைவாக ஊர்ந்து, முந்து ஊர் என்பது விரைவாக ஊர்ந்து செல்லும். வம்பனி கொடியோன், வம்பனி கொடியோன் என்பது கொடிய பாம்பு கொடியை உடையவன். இங்கே பனி என்பது பாம்பு என்று ரீதியில் கருதப்படுகிறது மாணவர்களே. வம்பனி கொடியோன், கொடிய பாம்பு கொடியை உடைய துரியோதனன். இங்கே வெம்பனி கொடியோன் என்பது துரியோதனனாக இருக்கிறார் மாணவர்களே. மூதூரில், பழமையான ஊர். பழமையான ஊர் எது? இது எல்லாம் நடப்பது இந்த அத்தினாபுரம் என்ற ஒரு நாட்டிற்காக தான். மூதூர் என்று கூறப்படுவது அத்தினாபுரம். உழவர் முன்றில் தோறும், உழவர் முன்றில் தோறும். உழவர்களின் வீட்டு முற்றங்களிலெல்லாம், முன்றில் முற்றங்கள். நந்து ஊரும், நந்து என்பது சங்கு. சங்குகள் தவழ்ந்து ஊரும். புனல் நாட்டின், நீர்வளம் கொண்ட நாடு. நாட்டின் சிறப்பு கூறுகிறார்கள் பாருங்கள் மாணவர்களே. மூதூர், புனல் நாடு, வீட்டு முற்றங்களிலெல்லாம் நந்து ஊரும், சங்குகள் தவழ்ந்து ஊரும் என்றெல்லாம் கூறுகிறார்கள். குறுநாடு, திறம் வேண்டு. திறம் என்பது பாகம், பாகத்தை தரும்படி கேள். நாடு ஒன்றும் நல்கானாகில் அவன் நாட்டின் பாகத்தினை தர மறுத்தால் 5 ஊர் வேண்டு. 5 ஊர்களை தருமாறு கேள். ஆம், நாட்டை மறுத்தால் 5 ஊர்களை தருமாறு கேட்க வேண்டுமா? அவை இல், 5 ஊர்களையும் தர மறுத்தால் 5 இளம் வேண்டு. 5 இல்லங்களை தருமாறு கேள். அவை மறுத்தால் அடுப்போர் வேண்டு, கொள்வதற்குரிய போரை செய்வோம் என்று அனுமதி கேட்டு வர சொல்கிறார் நமது தர்மர். அம்மாணவர்களே, தர்மரின் எண்ணத்தை பாருங்கள். தர்மருக்கு சமாதானம் மட்டுமே முதன்மையான எண்ணமாக இருக்கிறது. அவர் போர் என்று கூறினாலும் கூட மிகவும் 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 கீழ்மைக்கு சென்று நமது எப்படியாவது போரை தடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். அதனால்தான் முதலில் நாட்டின் பாகத்தை தருமாறு கேள், அப்படி தர மறுத்தால் 5 ஊர்களை கேள், அதையும் தர மறுத்தால் 5 இல்லங்களை கேள், அந்த 5 இல்லங்களையுமே தர மறுத்தால் தான் போரை கேள் என்று கண்ணனை தூதாக அனுப்புகிறார். ஆமாணவர்களே, இங்கே நாம் கடின பதங்களுக்கான பொருளை பார்த்துவிட்டு வரலாம் மாணவர்களே. முந்து ஊர், விரைவாக ஊர்ந்து செல்லும். பம்பனி கொடியோன், துரியோதனன். மூதூர், பழமையான ஊர். நந்து, சங்கு. புனல், நீர்வளம். திறம், பாகம். அடுப்போர் கொள்வதற்குரிய போர். நுதல் நெற்றி, சிந்தூர திலகம், சிந்தூரமென்ற பொடி, சிந்தூரத்தின் குவாலயபீட யானை, மறுப்பு கொம்பு, ஒசித்த ஒடித்த செங்கன்மாலே, சிவந்த கண்களையுடைய திருமாலே. ஆம் மாணவர்களே, இப்போது பொழிப்புரையை பார்த்துவிட்டு வரலாம். சிந்தூரம் என்ற நெற்றி பொடியால் ஆன பொடியினை தனது நெற்றியில் உடைய குவாலய பீடம் என்ற யானையின் கொம்பை ஒடித்த சிவந்த கண்களையுடைய திருமாலே. குவாலய பீடம் என்ற யானையின் கொம்பினை ஒடித்தவர் நமது திருமால். அவரின் சிறப்பு சொல்லப்படுகிறது. விரைவாக ஊர்ந்து செல்லும் கொடிய பாம்பு கொடியை உடைய துரியோதனனின் பழமையான அத்தினாபுரியில் நீ போய் அவர்களின் வீட்டு முற்றங்களில் எல்லாம் சங்குகள் தவழ்ந்து ஊறும் நீர்வளம் கொண்ட குருநாட்டில் பாகத்தை தரும்படி கேள். அவன் நாட்டின் பாகத்தினை கொடுக்க மறுத்தால் ஐந்து ஊர்களை தருமாறு கேள். ஐந்து ஊர்களை தர மறுத்தால் ஐந்து இல்லங்களை தருமாறு கேள். அதனையும் தர மறுத்தானெனில் அவர்களை கொள்வதற்குரிய போரை செய்வதற்கு அனுமதி கேட்டு வருவாயாக என தருமர் கூறினார். ஆம் மாணவர்களே, தூதாக செல்லும் கண்ணனிடம் வேண்டுவது என்ன என தருமர் கூறும் வேண்டுதல்கள் அவரின் தயால குணத்தையே காட்டுகிறது. போரை விரும்பாத சமாதானத்தையே எடுத்தியம்பி நிற்கிறது. முதலில் தருமர் கூறியபடி சமாதானத்தை வேண்டுவோம், அது நிறைவேறாத போதுதான் போர் செய்வதற்கு வழி என்று தருமர் கூறுகிறார். ஆமானவர்களே, எப்படியெல்லாம் சமாதானத்தை நாம் தக்க வைத்துக் கொள்வது என்பது பற்றி தருமர் மிகவும் சிந்திக்கிறார். அதோடு மாணவர்களே, அத்தினாபுரத்தின் பாகத்தை தரும்படியும் அது இல்லாவிட்டால் ஐந்து ஊர்களை தரும்படியும், அது இல்லாவிட்டால் ஐந்து இல்லங்களை தரும்படியும், அதுவும் இல்லாவிட்டால்தான் நம் போரை செய்வோம் என்றும் தருமர் கூறுகிறார். இதை எல்லாவற்றையும் அவையின் முன்னின்றே தருமர் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்ணன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இவர்கள் அனைவரும், திரௌபதி முதற்கொண்டு அனைவருமே அந்த சபையிலே வீற்றிருக்கின்றார்கள். இதை எல்லாவற்றையும் பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் முதலானோர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி தாழ்ந்து செல்கிறாரே என்று நம் பீமனுக்கு ஆத்திரம் தாங்க முடியவில்லை. தன்னுடைய அண்ணன் இப்படியெல்லாம் தாழ்ந்து செல்கிறாரே, கீழ்படுகிறாரே, பயந்து விட்டாரோ, இவரது தயாள குணத்தை பார்த்து எனக்கு பயமாக இருக்கிறது என்று மனதுக்குள்ளே பொங்கிக் கொண்டிருக்கிறார் நமது பீமன். அந்த பொங்கும் கோபம் வெளிப்படுகிறது இப்போது. மூத்தோன் மற்ற இவை உரைப்ப இளையோன் வெஞ்சி நம் மனதிலே மூல மூல நாத்தோ மில்லுரை பதற கதுமென உற்று எழுந்து இறைஞ்சி ஞாலமெல்லாம் பூத்தோனே பூந்தவிசில் பூவை புனர் மணிபார்பா புண்மை யாவும் தீர்த்தோனே ஊனமிலான் மானமிலாது உரைப்பதற்கு என் செய்வது என்றான். மூத்தோன் மற்ற இவை உரைப்ப இளையோன் வெஞ்சினம் மனத்திலே மூல மூல நாத்தோ மில்லுரை பதற கதுமென உற்று எழுந்து இறைஞ்சி ஞாலமெலாம் பூத்தோனே பூந்தவிசில் பூவை புனர் மணிமார்பா புண்மையாவும் தீர்த்தோனே ஊனமிலான் மானமிலாது உரைப்பதற்கு என் செய்வது என்றான். மூத்தோன் யார்? மூத்தவனான தருமர். தருமர் இளையோன் யார்? தருமனின் இளையவனாகிய பீமன் தம்பி. வஞ்சினம் கொடிய கோபம், கொடிய சினம் மனத்திலே மூழ்கிறதாம், அதிகரிக்க அதிகரிக்க வளர்ந்து செல்ல. நாத்தோம் என்பது நாவினில் இருந்து வெளிப்படும் உரை சொற்கள் பதற குளர. அவரின் கோபம் தாங்க முடியாமல் வார்த்தைகள் எல்லாம் தடுமாறுகின்றதாம். கதுமென விரைவாக உற்று உடன் எழுந்து இறைஞ்சி கண்ணனை வணங்கி, ஞாலம் உலகம் எல்லாவற்றையும் தோற்றுவித்தவனே, தனது தொப்புளில் நின்று தோற்றுவித்தவனே, பூந்தவிசில் தாமரை மலரில் வீற்றிருக்கும் பூவை புனர் திருமகள் லக்ஷ்மி தேவி. லக்ஷ்மி உங்களுக்கெல்லாம் தெரியும், ஆம், திருமாலின் மனைவி லக்ஷ்மி. அமர்ந்திருக்க பெறுகின்ற மணிமார்பா கௌத்துவம் என்ற மணியினை அணிந்த மார்புடையவனே. புண்மை, புண்மை என்றால் அடியவர்களின் குறைகள். தீர்த்தோனே இல்லாது ஒழித்தவனே. ஊனமிலான், ஊனம் என்பது குற்றம், குற்றமில்லாத மானத்தையுடையவன் தருமன். ஊனமிலான் என்பது தருமனை குறிக்கின்றது. மானமில்லாது, மானமின்றி வெட்கமின்றி இவ்வாறு உரைப்பதற்கு நான் என் செய்வேன் என்று பீமன் கூறுகிறார். ஆம் மாணவர்களே, முதலில் கண்ணனை எழுந்து வணங்குகிறார். மூத்தவனான தருமன் இத்தகைய வார்த்தைகளை சொல்ல சொல்ல தருமனுக்கு இளையவனான தம்பி பீமன் தனது மனதிலே கொடிய கோபமானது அதிகரித்து அது வளர்ந்து வளர்ந்து நாவில் இருந்து வெளிப்படும் குற்றமற்ற சொற்கள் எல்லாம் குளர, விரைவாக உடன் எழுந்து கண்ணனை வணங்குகிறார். இந்த உலகமெல்லாம் கொப்பளி நின்று தோற்றம் பெற்றவனே, இந்த உலகமில்லாத எல்லாவற்றையும் தனது தொப்பலிலிருந்து தோற்றுவித்தவர்தான் திருமால் என்று கூறுகிறார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், பல கோயில்களில் திருமாலின் தொப்புளிலிருந்து தாமரை மலர் வந்திருக்கும். அந்த தாமரை மலரில் இந்த உலகை படைத்த பிரம்மா அமர்ந்திருப்பார். ஆம் மாணவர்களே, அந்த பிரம்மாவையே படைத்தவர் நமது திருமாலாகத்தான் இருக்கிறார். இதே வார்த்தையை நாம் குகப்படலத்திலும் பார்க்கிறோம். சுமித்திரையை கோசலையை வணங்கும் போது நமது குகன் குகனிடம் வரதன் யார் என்று வினவும் போது உலகத்தை படைத்த பிரம்மனை படைத்தவரின் தாய் என்று கூறுவார். அதே போன்ற ஒரு சொல்லைத்தான் இங்கு பீமனும் சொல்கிறார். மாணவர்களே, இந்த உலகம் எல்லாவற்றையும் தனது தொப்பனி நின்று தோற்றம் பெற்றவனே, தாமரை மலர் வீற்றிருக்கும் திருமகள் அமர்ந்திருக்க பெற்ற கௌதமம் என்ற மணியை அணிந்த மார்பினையுடையவனே, திருமாலின் மார்பில்தான் லக்ஷ்மி வீற்றிருப்பார். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒருமா தனது மார்பில் லக்ஷ்மி வீற்றிருக்கிறார் என்று ஒரு முனிவர் அகங்காரத்தில் வந்து என்ன செய்கிறார் என்றால், திருமாலின் மார்பில் உதைக்கும் போது லக்ஷ்மி கோபித்துக் கொண்டு வருகிறார். இதுவும் ஒரு வகையான கதைதான் மாணவர்களே. அந்த மார்பில் அமர்ந்திருப்பவர், திருமாலின் மார்பில் அமர்ந்திருப்பவர் திருமகள். அடியார்களின் குறைகளை எல்லாம் இல்லாமல் ஒழித்தவனே, குற்றமில்லாத மனதையுடைய தருமன் மானமின்றி இந்த விதம் கூறுவதற்கு என்ன செய்வது என்று பீமன் கண்ணபிரானுக்கு எடுத்து கூறுகிறார். இந்த பாடலிலே தருமன் கண்ணபிரானிடம் துரியோதனிடம் கேட்கும்படி கூறிய வார்த்தைகளை கேட்டு பீமன் முதலில் கோபமடைகிறார். அதே வேளையில் வீமன் கூற்றாக சில சிறப்புகள் புகழ் மேலோங்கி காணப்படுகிறது. கண்ணபிரானின் சிறப்புகள் மேலோங்கி காணப்படுகிறது. இந்த பாடலில் முழுமையாகவே கண்ணபிரானின் புகழ்தான் அதிகமாக இருக்கிறது. முதலில் கண்ணனை வணங்குகிறார். இந்த உலகம் எல்லாவற்றையும் கொப்புளிலின் தோற்றுவித்தவனே என்று கூறுகிறார். லக்ஷ்மி தேவி திருமகள் அமரப்பெற்றிருக்கிறவனே என்று கூறுகிறார். கௌத்துவம் என்ற மணியை அணிந்த மார்பினை உடையவனே என்று கூறுகிறார். அடியாரின் குறைகளை எல்லாம் தீர்ப்பவனே என்று இந்த பாடலில் முற்றுமுழுதாக கண்ணபிரானின் புகழே கூறப்படுகிறது. தருமர் கூடிய சமாதான வார்த்தைகள் பீமனுக்கு கோபத்தை உண்டாக்கியது போலும். பழமையை மறந்த தருமன், ஆம், பழமையில் தமது சபதம், தாம் பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மறந்த தருமர், மானமின்றி இந்த விதம் கூறுவதற்கு நான் என்ன செய்வது என்று பீமன் பதறுகிறார், குளறுகிறார். ஆம் மாணவர்கள், அதற்கு பின்னும் பீமன் விடுவதாக இல்லை. அவர் மீண்டுமே கூறிக்கொண்டே இருக்கிறார். தனது வார்த்தைகள் குளற 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 கூறிக்கொண்டே இருக்கிறார். விரிகுழல் பைந்தோடி நாணி வேந்தவையில் முறையிடு நாள் வெகுடேல் என்று மரபினுக்கும் நமக்கும் உலகு உள்ள அளவும் தீராத வசையே கண்டாய். எரித்தழல் கானகம் அகன்றும் இன்னமும் வெம்பகை முடிக்க இளையா நின்றாய். அரசு உயர்த்தோன் கொடுமையினும் முரசு உயர்த்தோயுனது அருளுக்கு அஞ்சினேனே. விரிகுழல் பைந்தொடி நாணி வேந்தவையில் முறையிடு நாள் வெகுளேல் என்று மரபினுக்கும் நமக்கும் உலகு உள்ள அளவும் தீராத வசையே கண்டாய். எரித்தழல் கானகம் அகன்றும் இன்னமும் வெம்பகை முடிக்க இளையா நின்றாய். அரசு உயர்த்தோன் கொடுமையினும் முரசு உயர்த்தோய் உனது அருளுக்கு அஞ்சினேனே. விரிகுழல், விரிகுழல் என்பது விரிந்த குழலை உடையவள். ஆம், தலையை விரித்து விரிந்த குழலை உடையவராக இருப்பவர் யார் மாணவர்களே? திரௌபதி. பைந்தொடி, பசிய கொடி போன்ற திரௌபதி, விரிந்த கூந்தலையுடைய பசிய கொடி போன்றவள் பைந்தொடி. பசிய கொடி போன்ற பைந்தொடி. ஆமாணவர்களே, விரிகுழல் என்பது இங்கே வினைத்தொகையாக இருக்கிறது. விரிகுழலை மூன்று காலங்களிலும் பார்க்கலாம். மூன்று காலங்களில் நாம் கண்டால் அதை நாம் வினைத்தொகை என்று கூறுவோம். மாணவர்களே, விரிந்த குழல், விரிகின்ற குழல், விரியும் குழல். பசிய கொடி போன்ற, பசிய கொடி என்பது அழகான பசுமையான கொடியை போன்றவள் திரௌபதி. இது உவமையணியாக இருக்கிறது மாணவர்களே. நாணி வெட்கமடைந்து வேந்தவையில் அரச சபையிலே முறையிடு நாள் அழுது புலம்பி முறையிட்ட பொழுதில் வெகுளேல் வெகுளே கோபிக்க வேண்டாம். ஆம் மாணவர்களே, நான் கூறினேன் உங்களுக்கு கதையை கூறும்போது, அரச சபையில் திரௌபதியின் துகிலை குறித்து மானபங்கம் செய்யும் போது அப்பொழுதும் கூட தருமர் தம்பிகளை பார்த்து பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள் என்றே கூறினார். அதனைதான் இங்கே பீமன் எடுத்து காட்டுகின்றார். மரபினுக்கும் எமது வழிவந்த குல மரபுக்கும் உலகு உள்ள வரையும் உலகம் அழியாது இருக்கும் அளவுக்கும் தீராத நீங்காத வசையே கண்டாய், பழியவே ஏற்படுத்தி கொண்டாய். எரித்தழல் எரியும் தீயை உடைய, இதுவும் வினைத்தொகையாகவே இருக்கும் மாணவர்களே. கானகம் காட்டில் அகன்றும் 12 ஆண்டுகள் வாழ்ந்து கழித்த பின்னும் மறைந்து வாழ்ந்த ஓராண்டு நீங்கிய பின்னும் இன்னமும் இதுவரையும் வம்பகை முடிக்க கொடிய பகைவர்களான துரியோதனன் முதலியோரை கொள்வதற்கு இளையா நின்றாய், ஏற்றுக்கொள்ளாது நின்றாய், இளையா ஏற்றுக்கொள்ளாது. முரசு உயர்த்தோன் வெற்றி கொடியை உயர்த்தியவனே, அரவு உயர்த்தோன் அரவு பாம்பு பாம்பு கொடியை உயர்த்திய துரியோதனின் கொடுமையினும் தீங்கிற்கு அஞ்சுவதை விட உனது அருளுக்கு அஞ்சினேனே, அதிகமாக தருமனின் கருணைக்கு பயப்படுகிறேன் என்று கூறுகிறார் நமது பீமன். திரௌபதி மானபங்கப்படுத்தப்பட்டு அரசபையில் அழுது புலம்பி வேண்டிக் கொண்ட போதும் நமது தருமன் பொறுமையாக இருங்கள் என்றே தனது தம்பிக்கு கூறினார். அந்த செயலானது உலகம் இருக்கும் வரையும் பழியை ஏற்படுத்தும் செயலாகவே பீமன் பார்க்கிறார். மரபுக்கும் நமக்கும் தனது மரபில் தோன்றிய அனைவருக்குமே பழியை ஏற்படுத்துவதாகவே பீமன் பார்க்கிறார். அதேபோன்று கானகத்தை சென்று 12 ஆண்டுகள் வாழ்ந்தும் 1 வருடம் அஞ்ஞாதவாசம் இருந்தும் அப்படி வாழ்ந்து வந்த பிறகும் கூட இன்னும் அந்த கொடிய பகையை ஏன் முடிக்காது பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த தருமன். வெம்பனி கொடியோன் அதாவது அரவு உயர்த்தோன் பாம்பு பாம்பை பாம்பு கொடியுடைய துரியோதனின் கோபத்திற்கு அஞ்சுவதை விட, கோபம் என்றால் கொடுமைக்கு அஞ்சுவதை விட, தீங்கிற்கு அஞ்சுவதை விட தருமனின் கருணைக்கு அஞ்சுவதாக இங்கே பீமன் கூறுகிறார். மாணவர்களே, துச்சாதனன் துகிலை பற்றி எடுத்ததால் விரிந்த கூந்தலை உடைய பசிய கொடி போன்ற திரௌபதி வெட்கமடைந்து அரச சபையில் கேடு பற்றி அழுது புலம்பி முறையிட்ட பொழுதில் நீ தம்பியரான எங்களை தனித்தனியாக கோபிக்க வேண்டாம் என்று சொல்லி தடுத்து வழிவந்த மரபுக்கும் நமக்கும் உலகம் உள்ள அளவுக்கும் தீராத பழியையே ஏற்படுத்திக் கொண்டாய். எரியும் தீயையொத்த காட்டில் வாழ்ந்து 12 ஆண்டுகள் கழித்த பின்னும் மறைந்து வாழ்ந்த 1 ஆண்டு நீங்கிய பின்னும் இதுவரையும் கொடிய பகைவர்களான துரியோதனன் முதலியோரை கொள்ள இசையாது நின்றாய். முரசு வெற்றி கொடியை உயர்த்தியவனே, தருமனே, பாம்பு கொடியை உயர்த்திய துரியோதனின் தீங்கிற்கு அஞ்சுவதை விட அதிகமாக உனது தருமனின் அதாவது உனது என்பது தருமனின் கருணைக்கு பயப்படுகிறேன் என்று பீமன் கூறுகிறார். இந்த பாடலில் தருமர் தனது தயாள குணத்தால் தமது வீரத்தை அடக்கி எம்மை பேசாமடந்தையாக உலகம் உள்ள வரைக்கும் தீராத பழியை ஏற்படுத்தி கொடுத்தவராக பீமன் கூற்றில் கூறப்படுகிறது. துச்சாதனன் திரௌபதியின் சேலையை பிடித்து களைத்த போது கோபாவசத்தில் எழுந்த எம்மை தனித்தனியாக அடக்கினாய் என்று தருமர் கூறுகிறார். துரியோதனன் தன் தொடையை காட்டி அதில் அமரும்படி திரௌபதியை கூறிய போது எழுந்த எம்மை தடுத்தாய், அப்பொழுதும் அமைதியாக இருங்கள் என்றே தருமர் கூறினார். சகுனியும் கர்ணனும் திரௌபதியை அவமானமாக பேசிய போது அப்பொழுதும் என்னை பொறுமை காக்க செய்தாய். பாருங்கள் மாணவர்கள், துச்சாதரன் துகிலுரியும் போது, துரியோதனன் தொடையில் அமர கூறும் போது, தருமனும் கர்ணனும் சகுனியும் திரௌபதியையும் அவமானமாக பேசிய போதும் இந்த 3 இடங்களிலுமே திரௌபதியை நீ அமைதியாக திரௌபதி கர்ணனின் தருமனின் தம்பியை நீங்கள் அமைதியாக இருங்கள் அமைதியாக இருங்கள் என்றே தருமர் கூறியிருக்கிறார். இது ஒரு வீரனுக்கு தக்கதா? உலகம் உள்ள அளவுக்கும் எம்மை பழிக்கு ஆளாக்கிவிட்டதே என்ற கோபம் பீமனை முதலில் வாட்டியது. எனவேதான் துரியோதனின் கொடுமைக்கு அஞ்சுவதை விட தருமனின் கருணைக்கு அஞ்சுகிறேன் என்று பீமன் கூறுகிறார். இது தருமரை இகழ்ந்து பேசுவதாக இருக்கலாம் மாணவர்களே. அன்றளவும் தருமனின் பேச்சுக்கு மறுபேச்சு பேசாத பீமன் இன்று தருமனின் இகழ்ந்து கூறும் அளவுக்கு வந்துவிட்டார் மாணவர்களே. 10வது பாடலை பார்க்கலாம் மாணவர்களே. இதுவரையும் விளக்கப்படுத்திய பாடல் அனைத்தும் உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்ற நம்பிக்கையில் நான் 10வது பாடலுக்கு செல்கிறேன். கான் ஆள உனை விடுத்த கண் இலா அருளித்தன் காதல் மைந்தன் தான் ஆளும் தரணியெல்லாம் ஒரு குடை கீழ் நீ ஆள தருவனின்றே மேல் நாள் நம் உரிமை அற கவர்ந்த பெரும் துணைவன் உனை வெறாத வண்ணம் வான் ஆள வானவர் கோன் தன்பதம் மற்று அவன் தனக்கே வழங்குவேனே. கான் ஆள உனை விடுத்த கண் இலா அருளித்தன் காதல் மைந்தன் தான் ஆளும் தரணியெல்லாம் ஒரு குடைக்கு நீ ஆள தருவனின்றே மேல் நாள் நம் உரிமை அற கவர்ந்த பெரும் துணைவன் உனை வெறா வண்ணம் வான் ஆள வானவர் கோன் தன் பதம் மற்று அவன் தனக்கே வழங்குவேனே. கான் ஆள காட்டினை ஆள உனை விடுத்த உன்னை அனுப்பிய கண் இலா அருளி பிறவியிலே கண் பார்வை அற்ற இரக்கம் அற்ற அருளி இரக்கம் அற்ற கண் இலா அருளி கண்ணில்லாதவராக காணப்படுபவர் இந்த கதையிலே யார் மாணவர்களே? திருதராட்டினன். ஆம், அதாவது பாண்டுவின் அண்ணன், பஞ்சபாண்டவர்களின் தந்தை பாண்டு, கௌரவர்களின் தந்தை திருதராட்டினன், பஞ்சபாண்டவர்களுக்கு பெரியப்பா. காதல் மைந்தன் அன்புக்குரிய மைந்தன் துரியோதனன். திருதராட்டினனின் அன்புக்குரிய மைந்தன் யார்? துரியோதனன். தான் ஆளும் தான் இப்போது ஆண்டு கொண்டிருக்கின்ற தரணி நாடு முழுவதையும் ஒரு குடை கீழ் ஒரே வெண்கொற்ற குடையின் கீழ் நீ ஆள தருவன். இப்பொழுதே உனக்கு ஆள தருகிறேன், பீமன் கூறுகிறார் தருமருக்கு. மேல் நாள் நம் உரிமை முன்னாளில் நமது நமக்குரிய ஆட்சி உரிமை செல்வம் அறக்கவர்ந்த பெருந்துணைவன் முழுவதையும் முற்றாக அபகரித்தவன் அறக்கவர்ந்த முழுவதையும் முற்றாக அபகரித்தவன் பெருந்துணைவன் பெரிய தம்பி. இங்கே காதல் மைந்தன் என்றும் துரியோதனனை தான் கூறுகிறோம். பெரும் துணைவனாக பெரிய தம்பியாக கூறுவதும் துரியோதனன் தான். உனை வெறாத வண்ணம் தன்னுடைய ஆட்சியை பெற்றுக் கொண்டமைக்காக உன்னை வெறுக்காத முறையில் வான் ஆள வான் உலகத்தை ஆள வானவர் கோன் தன் தேவர்களின் அரசனான இந்திரன் வானவர் கோன் தேவர்களின் அரசனான இந்திரன் பதமற்று அமராவதி நகரத்தை அவன் தனக்கே வழங்குவேனே அவன் தனக்கே கொடுப்பேனே என்று நமது பீமன் கோப ஆவசத்தில் தம் தருமனிடம் கூறிக்கொண்டிருக்கிறார். நான் உனக்கு நாட்டினை பெற்றுத் தருகிறேன். அந்த நாட்டினை பெற்றதற்காக துரியோதனன் உன்னை வெறுக்காத வண்ணம் அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பி வானில் அவன் அமராபுரியை ஆளுவதற்காக அனுப்புகிறேன், அவன் உயிரை எடுக்கிறேன் என்பதை மறைமுகமாக கூறுகிறார் மாணவர்களே. ஆம் மாணவர்களே, பீமன் கூறுகிறார், நான் உனக்கு நாட்டை அளிக்கிறேன், நீ நாட்டை ஆள், நீ நாட்டை ஆள்கிறாய் என்று ஒரு உன்னை வெறுக்காத வண்ணம் நான் துரியோதனை வானுலகத்தை ஆள்வதற்காக அனுப்புகிறேன் என்று கூறுகிறார். காட்டில் வாழுமாறு உன்னை, அதாவது தருமரை அனுப்பிய பிறவியிலே கண் பார்வையற்ற இரக்கமற்ற நெஞ்சம் கொண்ட திருதராட்டினின் அன்புக்குரிய மகன் துரியோதனன் தான் இப்போது ஆண்டு கொண்டிருக்கின்ற நாடு முழுவதையும் ஒரே வெண்கொற்ற குடையின் கீழ் இப்பொழுதே உனக்கு ஆளத் தருவேன். ஆம், துரியோதனன் இப்போது ஆண்டு கொண்டிருக்கின்ற அந்த அத்தினாபுரத்தை இப்பொழுதே நான் உனக்கு பெற்றுத் தருவேன் என்று பீமன் கூறுகிறார். முன்னாளில் எமக்கு உரிய ஆட்சி உரிமை செல்வம் முழுவதையும் முற்றாக அபகரித்த பெரிய தம்பியான துரியோதனன், பாருங்கள் மாணவர்களே, அத்தினாபுரத்தையும் எடுத்துக்கொண்டு அவர்களின் பகுதியையும் செல்வத்தையும் உரிமையையும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கிறார் பெரிய தம்பியான துரியோதனன். தன் ஆட்சியை நீ பெற்றுக்கொன்றமைக்காக உன்னை வெறுக்காத வகையில் வானுலகத்தை ஆட்சி செய்யும்படியாக தேவர்களின் மன்னனான தேவேந்திரனின் அமராவதி நகரத்தை அந்த துரியோதனனுக்கு கொடுப்பேனே என பீமன் கூறுகிறார். ஆம் மாணவர்களே, பாடலின் மூலம் பொறுமை காத்த வீரன் பீமன், துரியோதனன் தீய செயல்களால் பாதிப்படைந்து கோபத்தின் இறுதி எல்லையில் நிற்பவன் பீமன். இந்நிலையில் தனது அண்ணன் தருமர் தூதுவன் கண்ணபிரான் மூலம் கேட்கும் உரிமைகளை யாசித்து, யாசித்து என்பது பிச்சை கேட்டு பெறுவதாகத்தான் எண்ணி கோபம் கொள்கிறார். பிச்சை கேட்பது போல அவர் கேட்கிறார், நாட்டின் பாகத்தை தா தரும்படி கேள், அல்லது ஐந்து ஊர்களை தரும்படி கேள், அல்லது ஐந்து இல்லங்களை தரும்படி கேள். நாட்டிற்கு உறுத்துடையவர்கள் அவர்கள், ஆனால் தருமர் ஐந்து இல்லம் என்று சாதாரண ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறார். இதனால் பெருத்த கோபமடைகிறார் பீமன். எனவேதான் துரியோதனின் ஆட்சிக்குட்பட்ட செல்வம் முழுவதையும் உன்னை அவன் வெறுக்காத வகையில் அவனை வானுலகுக்கு ஆள வீர சொர்க்கமடைய அனுப்பி வைப்பேன் என்று கூறுகிறார். தருமன் பொறுமையின் சின்னம். துரியோதனனிடந்து பெற எண்ணுபவை யாவும் யாசித்து பெறுவது போன்றே பீமன் எண்ணுகிறார். மேலும் அரசு சபையில் திரௌபதியின் துகிலுரிந்து அவளை அவமானப்படுத்திய செயலானது மட்டுமல்ல, தம்மையும் எதுவும் இயலாதவர்களாக எண்ணிவிட்டான் என்ற வேதனை இதற்கு விடையாக தோன்றுகிறது. மாணவர்களே, அரசு சபையில் அத்தனை பேரும் நிற்கும் போது திரௌபதியை மானபங்கப்படுத்தும் போதும், துரியோதனன் தொடைத்தட்டி தனது வந்து அமரு என்று கூறும் போதும், சகுனியும் கர்ணனும் அவமானமாக பேசிய போதும், தம்மை எதுவுமே இயலாதவர்கள் என்ற ரீதியில் எண்ணியதாக தருமர் கூறுகிறார். தருமர் எண்ணியதாக பீமன் கூறுகிறார். மாணவர்களே, அதனால்தான் அரசை மீட்டு கொள்வது ஒரே வழி என்பது பீமனின் கருத்தாக இருக்கிறது. துரியோதனை விண்ணுலகுக்கு அனுப்பிவிட்டு அரசை நாம் பெறுவதே சிறப்பு என்று பீமன் கூறுகிறார். கான் காடு அருளிலி இரக்கமற்ற காதல் அன்பு அறக்கவர்ந்த முழுமையாக அபகரித்த கோன் அரசன். ஆமானவர்களே, இவ்வாறு முழுமையாக அபகரித்த தனது சொத்துக்கள் அனைத்தையுமே மீண்டுமே பெற்றுத்தருவதாக பீமன் கூறுகிறார் கண்ணனிடம். இப்பொழுது மாணவர்களே, நாம் முதலில் கண்ணனை பார்த்தோம், பிறகு தருமரின் கூற்றுக்களை பார்த்தோம், கண்ணன் தருமர் இருவருக்கும் இடையில் நடக்கும் உரையாடல்களை பார்த்தோம். இப்பொழுது இன்றைக்கு பார்த்த ஐந்து பாடல்களில் பீமன் என்ற புதிய கதாபாத்திரத்தினை பார்க்கிறோம். அதே போன்று நாட்டின் சிறப்பு, திரௌபதியின் சிறப்பு, கண்ணனின் சிறப்பு என்று பல சிறப்புகளையும் பார்த்தோம். மாணவர்களே, இந்த ஐந்து பாடலும் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நம்பிக்கை இருக்கிறது. மாணவர்களே, ஆம் மாணவர்களே, இந்த பாடம் 15 பாடல்களை கொண்டதால் 5-5 பாடல்களாகவே உங்களுக்கு தர வேண்டிய நிலை இருக்கிறது. முதலில் 5 பாடலை பார்த்தோம், இப்பொழுது 5 பாடலை பார்த்தோம். இந்த ஐந்து பாடலுமே உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நம்பிக்கை இருக்கிறது. ஆமாணவர்களே, பத்தாவது பாடலோடு இன்றைய நாளுக்கான பாடம் முடிவடைகிறது. மாணவர்களே, இந்த பாடத்தை உங்களுக்கு வழங்கிய நான் பி ஜெகஜீவவதனி, ஐஸ்லபி தமிழ் வித்யாலயத்தில் பணிபுரியும் ஆசிரியர். நன்றி மாணவர்களே.
COVID-19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையினை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர், கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் டிசம்பர் 31 வரையான காலப்பகுதியில் செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 7:15 to 10:15 வரை FM 97.6 வரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.